ஓம் சாந்தி.
செப்டம்பர் 2, 2026 காலை. முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் என்ற ஆஸ்தியை பெறுவதற்கும், அசைக்க முடியாததும் பிரிவினை அற்றதுமான ராஜ்யத்தின் அதிபதிகள் ஆகுவதற்குமான அத்தகைய மேன்மையான செயல்கள் செய்வதை கற்பிப்பதற்கு தந்தை வந்துள்ளார். கேள்வி: இல்லறத்தினரின் எந்த நம்பிக்கை சந்நியாசிகளின் நம்பிக்கையிலிருந்து மிகவும் வேறுபட்டுள்ளது? பதில்: கடவுள் நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவத்தில் வருவார் என்று இல்லறத்தவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதனால் தாம் அதனுடன் இரண்டர கலப்பார்கள் என்று நம்புகிறார்கள். எவருமே பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலப்பதில்லை என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் அமரத்துவமானவர்கள், எனவே அவர்களால் எவ்வாறு எதனுடனாவது இரண்டர கலக்க முடியும்? கடவுள் வரும்பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஓர் ஆசிரியராகவே கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு தூண்டுதல்கள் மூலம் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பாடல்: உங்களை கண்டு கொண்டதனால் நாங்கள் முழு உலகையும் கண்டுவிட்டோம். பூமி வானம் அனைத்தும் எங்களுக்கே உரியதாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள் மாத்திரமே பாபா என்று கூறுகிறார்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அவரே ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களான எல்லையற்ற குழந்தைகள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவரை நினைவு செய்கிறார்கள். ஆனால் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து தாங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற உலகின் சத்தியுக ராஜ்யமானது அசைக்க முடியாததும் பிரிவினையற்றதும் ஆட முடியாததும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ராஜ்யம் 21 பிறவிகளுக்கு நிரந்தரமாக எங்களுடன் நிலைத்திருக்கிறது. எங்கள் ராஜ்யம் முழு உலகிலும் இருக்கிறது. அதனை எங்களிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. அதனை எவராலும் கொள்ளையடிக்கவும் முடியாது. அங்கே ஒரே ஒரு தர்மமே இருப்பதனால் எங்கள் ராஜ்யம் அசைக்க முடியாததாகும். அங்கே பிரிவினைகள் இருக்க முடியாது. இந்த ராஜ்யம் பிரிவினையற்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலை கேட்கும் பொழுது உங்கள் ராஜ்யத்தின் போதை உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். உங்களால் விரைவாக தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யக்கூடிய வகையில் அத்தகைய பாடல்களை வீடுகளில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் தந்தையின் நினைவின் போதையை தரக்கூடிய பாடல்களை கேட்க வேண்டும். உங்களுடைய அனைத்தும் மறைமுகமானது. முக்கிய பிரமுகர்கள் பெருமளவு பகட்டுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த பகட்டும் இல்லை. பாபா எவரில் பிரவேசித்தாரோ அவர் தன்னை பற்றி எந்த பகட்டும் இல்லாதிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் முன்னர் அணிந்த ஆடைகள் போன்றவற்றையே தொடர்ந்தும் அணிகின்றார். எங்களுக்கு எங்கள் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்கே பாபா இவருக்குள் பிரவேசித்துள்ளார் என்பதை உங்கள் புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வுலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஷரீர உணர்வினால் அதர்மமான செயல்களை செய்வதையும் குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே அவர்கள் விவேகமற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அனைவரது புத்தியும் பூட்டப்பட்டுள்ளது. நீங்கள் உலக அதிபதிகளான மிகுந்த விவேகிகளாக இருந்தீர்கள். மாயை இப்பொழுது உங்களை முற்றிலும் விவேகமற்றவர்களாகவும் முற்றிலும் பயனற்றவர்களாகவும் ஆக்கியுள்ளாள். தந்தையிடம் செல்வதற்காக மக்கள் பல யாகங்களை வளர்ப்பதுடன் தபஸ்யா போன்றவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதனையும் பெறுவதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் தடுமாறி திரிகின்றார்கள். எவருக்கும் கடவுளை தெரியாது. அவர்கள் வெறுமனே அவர் சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். அது முற்றிலும் பிழையாகும். தந்தை என்ற வார்த்தை அவர்களின் புத்திகளில் பிரவேசிப்பதில்லை. சிலர் தந்தை என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது கூற வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டுள்ளது. அவர் பரம்பிதா பரமாத்மா என்பதை அவர்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டிருந்தால் அவர்களின் புத்திகள் பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கும். தந்தையே சொர்க்கம் என்ற உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவரே தந்தையான சொர்க்க கடவுள். எனவே நாங்கள் ஏன் கலியுக நரகத்தில் இருக்கின்றோம்? இப்பொழுது தங்களால் எவ்வாறு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெற முடியும் என்பது எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் புரிந்துணர்வை பெற்றுள்ளீர்கள். அது புதிய உலகமாகவும் புதிய பாரதமாகவும் இருந்த பொழுது அது எங்கள் ராஜ்யமாக இருந்தது என்பதை பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளார். ஒரு வழிகாட்டலும் ஒரு மொழியும் இருந்ததுடன் ஒரு சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் மாத்திரமே இருந்தார்கள். சத்யுகத்தில் சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் இருக்கிறார்கள். திரேதாயுகத்தில் அரசர்கள் அரசிகள் இருக்கிறார்கள். பின்னர் துவாபர யுகத்தில் பாவ பாதை ஆரம்பமாகும் பொழுது அனைத்தும் அவரவரின் கர்ம கணக்கில் தங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது கர்மத்திற்கு ஏற்பவே தனது சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தொடர்ச்சியாக 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை பெறத்தக்க செயல்களை செய்வதற்கே நான் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றேன். அங்கும் உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட தந்தையர் இருந்த பொழுதிலும் உங்கள் ராஜ்யத்திற்கான ஆஸ்தியை நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெற்றுள்ளீர்கள் என்ற ஞானம் உங்களுக்கு இருப்பதில்லை. துவாபர யுகத்தில் இராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது விகாரங்களின் அடிப்படையிலேயே உறவு முறைகள் உள்ளன. அப்பொழுது நீங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப பலனை பெறுகின்றீர்கள். தேவர்கள் பாவ பாதையில் செல்ல ஆரம்பிக்கின்றனர். அப்பொழுது சத்யுகத்தின் அனைத்தும் முடிவுக்கு வருகிறது. அதன் பின்னர் உங்கள் கர்மத்திற்கு ஏற்ப நீங்கள் மற்றொரு பிறவியை எடுக்கின்றீர்கள். பாரதத்தில் பூஜிக்க தகுதியான அரசர்களும் பூஜிக்கின்ற அரசர்களும் இருந்தார்கள். சத்யுகத்தில் அரசர் அரசி பிரஜைகள் அனைவரும் பூஜிக்க தகுதியானவர்கள். பின்னர் துவாபர யுகத்தில் பக்தி ஆரம்பமாகும் பொழுது அரசர் அரசி பிரஜைகள் அனைவரும் பூஜிப்பவர்கள் ஆகின்றார்கள். மகத்துவமான சூரிய வம்ச அரசர்கள் பூஜிப்பவர்களாகி பின்னர் வைஷ்ய வம்சத்தினர் ஆகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது விகாரமற்றவர்கள் ஆகின்றீர்கள். அதற்கான வெகுமதி 21 பிறவிகளுக்கு தொடர்கிறது. அதன் பின்னர் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. பூஜிக்க தகுதியான தேவர்களாக இருந்த அனைவருக்கும் அவர்கள் ஆலயங்களை கட்டி அவர்களை வழிபடுகிறார்கள். இது பாரதத்தில் மாத்திரமே இடம்பெறுகிறது. தந்தை கூறுகின்ற இந்த 84 பிறவிகளுக்குமான கதை பாரத மக்களுக்கே பொருந்துகிறது. மற்ற சமயத்தினர் பின்னரே வருகின்றார்கள். அதன் பின்னர் அவற்றின் விரிவாக்கம் இடம்பெறும் பொழுது அவர்களில் பலர் உள்ளனர். தேவர்கள் பல வகையான வழக்கங்கள் மற்றும் சம்பிரதாயங்களை கொண்டிருந்தார்கள். பாரதத்தை சார்ந்த குருமார்கள் கொண்டிருந்த சம்பிரதாயங்கள் எதுவும் அங்கு இருக்கவில்லை. அரை கல்பத்தின் பின்னர் இராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் மாற்றமடைந்து பூஜிக்க தகுதியானவர்கள் பூஜிப்பவர்கள் ஆகின்றார்கள். முதலில் அவர்கள் கலப்படமற்ற சிவனின் வழிபாட்டை மாத்திரம் செய்தார்கள். முதலில் அவருக்கும் பின்னர் லக்ஷ்மி நாராயணருக்கும் அவர்கள் ஆலயங்களை கட்டினார்கள். ஒருவர் லக்ஷ்மி நாராயணருக்கு ஆலயம் ஒன்றை கட்டியவுடன் அதை போன்று மற்றொருவும் கட்டுகின்றார். பின்னர் ராமருக்கும் சீதைக்கும் ஆலயங்கள் கட்டுகிறார்கள். அதன் பின்னர் கலியுகத்தில் கணேஷ், ஹனுமன், சண்டிகா தேவி போன்ற வெவ்வேறு தேவர்கள் அனைவரினதும் விக்கிரகங்களை தொடர்ந்தும் உருவாக்கினார்கள். அந்த சம்பிரதாயங்கள் பக்தி மார்க்கத்திற்கு தேவைப்படுகின்றன. ஒரு விதை சின்னம் சிறியதாக இருந்தாலும் அதிலிருந்து வளர்கின்ற மரம் மிகவும் பெரிதாக உள்ளது. அதை போன்றே பக்தியின் விரிவாக்கம் அதிக அளவிற்கு இருக்கிறது. அவர்கள் பல சமயங்களை உருவாக்கி உள்ளார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் கூறுகின்றார், பக்தி மார்க்கத்திற்கான அந்த சம்பிரதாயங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவடைய வேண்டும். இப்பொழுது உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். பக்தியின் செல்வாக்கு பெருமளவு உள்ளது. அது மிகவும் அழகானது. அவர்கள் நடனங்கள், நாடகங்கள், பக்தி பாடல்கள் பாடுவது போன்றவற்றுக்காக அதிக அளவு செலவழிக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்கள் தந்தையான என்னையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆதி சனாதன தர்மத்தை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பிறவி பிறவியாக பல வகையான பக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள். இல்லற தர்மத்தை சார்ந்தவர்களே பக்தி செய்ய ஆரம்பித்தார்கள். சந்நியாசிகள் பக்தி செய்வதில்லை, யாகம் வளர்த்தல், தபஸ்யா செய்வது, தான தர்மம் செய்வது, யாத்திரை செல்வது போன்ற அனைத்தும் இல்லறத்தினரின் செயற்பாடுகளே அன்றி சந்நியாசிகளுடையது அல்ல. அவர்கள் துறவரப்பாதையை சார்ந்தவர்கள். தமது வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு சென்று காடுகளில் வாழ்ந்து பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதே அவர்களது வழக்கமாகும். அவர்களிடம் தத்துவங்களினதும் பிரம்ம தத்துவத்தினதும் ஞானம் உள்ளது. அவர்கள் அந்த ஒளி தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை கடவுள் என்று குறிப்பிடுகிறார்கள். பாரத மக்கள் ஆதியில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் இந்துஸ்தானில் வாழ்வதால் தம்மை இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என கருதுகிறார்கள். அவ்வாறே சந்நியாசிகள் தத்துவத்தை, அதாவது ஆத்மாக்களின் வசிப்பிடத்தை கடவுள் என்று கருதுகிறார்கள். அவர்கள் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கிறார்கள். உண்மையில் சந்நியாசிகள் சத்தோபிரதானமாக இருக்கும் பொழுது அவர்கள் காடுகள் போன்றவற்றுக்கு சென்று அமைதியாக வாழ்கிறார்கள். அவர்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலக்கப் போகிறார்கள் என்றில்லை. தந்தை கூறுகின்றார், அது அவர்களின் பொய்யான ஞானம். அந்த தத்துவத்துடன் எவராலும் இரண்டர கலக்க முடியாது. ஆத்மாக்கள் அழியாதவர்கள், எனவே அவர்களால் எதனுடனும் எவ்வாறு இரண்டர கலக்க முடியும்? பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தொடர்ந்தும் அதிக அளவு பிரயத்தனம் செய்கிறார்கள். அதன் பின்னர் கடவுள் தங்களை சந்திப்பதற்காக நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவில் வருவார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது யார் கூறுவது சரி? பிரம்ம தத்துவத்துடன் தாங்கள் யோகம் செய்து அதனுடன் இரண்டர கலப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கடவுள் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார் என்று இல்லறத்தவர்கள் கூறுகிறார்கள். அவர் மேலிருந்து தூண்டுதல்களின் மூலம் கற்பிப்பார் என்று இல்லை. ஓர் ஆசிரியர் வீட்டிலிருந்து தூண்டுதல்களை கொடுப்பாரா? தூண்டுதல் போன்ற எதுவும் இல்லை. தூண்டுதல் மூலமாக எதுவும் நடைபெறுவதில்லை. சங்கரரின் தூண்டுதல்களின் மூலம் விநாசம் இடம்பெறுவதாக கூறப்பட்டாலும் அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஏவுகணைகள் போன்றவற்றை தயாரிக்க வேண்டும். அது தூண்டுதல் பற்றிய கேள்வியே இல்லை. கடவுளின் தூண்டுதல்களுக்கு ஏற்பவே அனைத்தும் நடக்கின்றது என்று மக்கள் கூறுகிறார்கள். அல்லது சங்கரர் தனது கண்ணை திறந்தபொழுது பிரளயம் ஏற்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவை அனைத்தும் கதைகளே. அவற்றின் அர்த்தத்தை அவர்கள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார்கள் இல்லை. நீங்கள் ஒருவரின் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் கேசவன், ராமர், நாராயணன் போன்ற பல்வேறு பெயர்கள் மூலம் கடவுளை புகழ்ந்து பாடல்களை பாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பாடுவதின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தமது மூத்தோரின் புகழை அவர்கள் அறியாதுள்ளார்கள். அவர்கள் தங்கள் சமய ஸ்தாபகரை தங்கள் குருவென்று அழைக்கிறார்கள். உண்மையில் அவரை குருவென்று அழைப்பது தவறாகும். கிறிஸ்து ஒரு குரு அல்ல. அவர் சமயத்தை ஸ்தாபித்தார். சத்கதியை கொடுப்பவரே ஒரு குரு ஆவார். அம்மக்கள் தமது சமயங்களை ஸ்தாபிக்க வருகிறார்கள். அவர்களின் வம்சத்தவர்கள் அவர்களை பின்பற்றி தொடர்ந்து இங்கு வருகிறார்கள். அவர்கள் எவருக்கும் சத்கதி அருள்வதில்லை. ஆகையால் அவர்களை ஏன் குரு என்று அழைக்க வேண்டும்? ஒரே ஒரு குருவே உள்ளார். அவரே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். தந்தையான கடவுள் மாத்திரமே வந்து அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். அவர் அவர்களுக்கு முக்தியை அல்லது ஜீவன் முக்தியை அருள்கின்றார். அவரை நினைவு செய்வதை எவராலும் நிறுத்த முடியாது. மக்கள் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்து கூறுகிறார்கள், ஓ கடவுளே, ஓ ஈஸ்வரே என்று. ஏனெனில் அவரே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அவர்கள் அனைவரும் படைப்புகள். நான் மாத்திரமே படைப்பவரான தந்தை. ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் சந்தோஷத்தையும் ஆஸ்தியையும் கொடுக்கின்றார். ஒரு சகோதரரால் மற்றொரு சகோதரருக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியாது. ஒரு தந்தையிடமிருந்தே எப்பொழுதும் ஒரு ஆஸ்தி பெறப்படுகிறது. நான் எல்லையற்ற குழந்தைகள் அனைவருக்கும் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றேன். இதனாலேயே அனைவரும் என்னை நினைவு செய்கிறார்கள். ஓ கடவுளே, என்னை மன்னித்து விடுங்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், அவர்கள் அழைத்தார்கள் என்பதால் நான் வருவதில்லை. அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நான் வருகின்ற எனது பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எண்ணற்ற சகல சமயங்களும் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். கலியுகம் அழிக்கப்பட வேண்டும், சத்யுகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நான் எனக்குரிய நேரத்தில் நானாகவே வருகின்றேன். பக்தி மார்க்கத்தின் எந்த பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் பாகம் முடிவுக்கு வருவதால் நான் வந்துள்ளேன். பாபா, நீங்கள் முன்னைய கல்பத்திலும் பிரம்மாவின் சரீரத்திற்குள் பிரவேசித்தீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அதனை நீங்கள் மீண்டும் பெறமாட்டீர்கள். இது ஞானமும் அது பக்தியும் ஆகும். ஏறும் ஸ்திதியே இந்த ஞானத்தின் வெகுமதியாகும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள் என்று கூறப்படுகிறது. ஜனக மன்னன் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி பெற்றார் இல்லையா? ஒரே ஒரு ஜனகர் மாத்திரமா ஜீவன் முக்தியை பெற்றார்? அனைவருமே ஜீவன் முக்தி பெறுகின்றனர். முழு உலகமும் அதனை பெறுகிறது. சத்கதி, ஜீவன் முக்தி என்னும் பதங்கள் ஒன்றே ஆகும். ஜீவன் முக்தி என்றால் நீங்கள் இந்த ராவணராஜ்ய வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைவதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு சீரழிந்துள்ளீர்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். நீங்கள் மிகவும் சந்தோஷமற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது சத்கதி பெற இருக்கின்றீர்கள். நீங்கள் முதலில் முக்தியையும் பின்னர் ஜீவன் முக்தியையும் பெறுவீர்கள். நீங்கள் அமைதி தாமத்திற்கும் பின்னர் சந்தோஷ தாமத்திற்கும் செல்கின்றீர்கள். தந்தை இந்த சக்கரத்தின் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை கூறுகின்றார், இந்நேரத்தில் உலக விருட்சம் முழுமையாக உக்கியும் தமோபிரதானாகியும் விட்டது. இதனாலேயே எவரும் தங்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்கள் என்று கருதுவதில்லை. தேவர்கள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள் என்பதனால் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். தூய்மையற்றவர்களால் எவ்வாறு தங்களை தேவர்கள் என்று அழைக்க முடியும்? இதனாலேயே இந்த விகாரங்களை தொடர்ந்தும் துறந்து விடுங்கள் என்று கூறப்படுகிறது. அரை கல்பமாக இந்த விகாரங்கள் உள்ளன. அவற்றை இப்பொழுது ஒரு பிறவிக்கு துறந்து விடுங்கள். எவ்வாறாயினும் இதற்கு முயற்சி தேவை. முயற்சி செய்யாமல் உங்களால் உலக அதிபதிகள் ஆக முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையை நினைவு செய்தால் மாத்திரமே உங்களால் ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு இட்டுக்கொள்ள முடியும். அப்பொழுது மாத்திரமே உங்களால் ராஜ்யத்திற்கான உரிமையையும் பெற முடியும். நீங்கள் தந்தையை நன்றாக நினைவு செய்து ஸ்ரீமத்தை பின்பற்றும் அளவிற்கு ஏற்ப அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகுவீர்கள். அரச ஆசிரியரே உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார். இதுவே மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கான பாடசாலையாகும். சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாக மாறுகின்ற கதையை ஒருவர் உங்களுக்கு கூறுகின்றார். இத்தகைய மிகவும் பிரபல்யமானது. இதுவே அமரத்துவ கதை என்றும் சத்திய நாராயணனின் கதை என்றும் மூன்றாவது கண்ணின் கதை என்றும் கூறப்படுகிறது. இப்பாடல் எவ்வளவு அழகானது என்று பாருங்கள். பாபா எங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அந்த ஆற்றலை எவராலும் எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கு பூமி அதிர்ச்சி போன்ற எதுவும் இருக்க முடியாது. அங்கே தடைகள் என்ற கேள்விக்கும் இடமில்லை. முன்னைய கல்பத்தில் கிடைத்ததை போன்று அசைக்க முடியாத பிரிவினையற்ற தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யத்தை நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். 5000 வருடங்களுக்கு ஒருமுறை பாரதம் சொர்க்கமாகின்றது. நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் 84 பிறவிகள் எடுத்த பின்னர் என்னவாக ஆகினீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒருமுறை தேவர்கள் ஆக உள்ளீர்கள். இதுவே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுவதாக இருத்தல் எனப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஓர் ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு இட்டுக்கொள்வதற்கு நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். விகாரங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். 2, தந்தை பிரம்மாவை போன்று சாதாரணமாகவும் மறைமுகமாகவும் இருங்கள். எந்த வெளிப்பகட்டையும் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் எதிர்கால ராஜ்யத்தின் போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மேன்மையான பொறுப்பு வாய்ந்த ஆத்மா ஆகுவதன் மூலம் உங்களின் விஷமத்தனமான மனோபாவத்தை மாற்றி சூழலை சதோப்பிரதானம் ஆக்குவீர்களாக. தமது விஷமத்தனமான மனோபாவங்களை மாற்றக்கூடிய குழந்தைகளால் சூழலை சதோப்பிரதானம் ஆக்க முடியும். ஏனென்றால் உங்களின் மனோபாவத்தினாலேயே சூழல் உருவாக்கப்படுகிறது. இத்தகைய பெரியதோர் பணியை பற்றி நீங்கள் உணராமல் இருக்கும் பொழுதே உங்களின் மனோபாவம் விஷமத்தனம் ஆகிறது. மிகவும் விஷமத்தனம் செய்யும் ஒரு சிறுவன் விஷமத்தனம் செய்வதை நிறுத்தாத போது அவன் மிகவும் மும்முரமாக இருந்தாலும் அவன் கட்டி வைக்கப்படுவான். அதேபோல் உங்களின் மனோபாவம் விஷமத்தனம் செய்யும் பொழுது நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தில் மும்முரமாக இருந்தாலும் ஒரே ஒரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருக்கும் பந்தனத்தால் உங்களின் மனோபாவத்தை கட்டிவிடுங்கள். அப்பொழுது விஷமத்தனம் எதுவும் இலகுவாக முடிந்துவிடும். ஸ்லோகம். கவனக்குறைவின் அலையை முடிப்பதற்கான வழிமுறை எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பதே ஆகும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது உங்களின் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். அருள்கின்ற சமஸ்காரங்களை வெளிப்படுத்தி உங்களின் மனதால் சேவை செய்வதன் மூலம் உங்களின் புண்ணிய கணக்கில் சேமியுங்கள். பலவீனமான ஆத்மாக்களை உங்களின் வார்த்தைகளால் சந்தோஷப்படுத்துங்கள். மன வேதனையில் உள்ள ஆத்மாக்களுக்கு அவர்களின் மரியாதையை உணரச் செய்யுங்கள். மன சோர்வில் உள்ள ஆத்மாக்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்குங்கள். உங்களின் உறவு முறைகளையும் தொடர்புகளையும் பயன்படுத்தி ஆத்மாக்கள் உங்களின் மேன்மையான சகவாசத்தின் நிறத்தை அனுபவம் பெறச் செய்யுங்கள். அப்பொழுது உங்களின் புண்ணிய கணக்கு தொடர்ந்தும் சேமிக்கப்படும். ஓம் சாந்தி.